Continuing with our study on all that Jesus
இயேசு கற்பித்த அனைத்தும் என்ற வேத பாடத்தை நாம் இன்று தொடருவோம். சகல தேசத்திலும் உள்ள சீஷர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கூறிய அவருடைய கட்டளைகளை பார்த்து வருகிறோம். இப்பொழுது மத்தேயு 6 அதிகாரத்துக்கு திருப்பலாம். மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கூறிய அவருடைய கட்டளைகளை பார்த்து வருகிறோம். நம்முடைய கடந்த பகுதியிலே பணத்தை குறித்து ஜனங்கள் கொண்டிருக்கக்கூடிய தவறான கருத்தை மனப்பான்மை பார்த்தோம். இயேசு 9 சரியான மனப்பான்மைகளை பேசினார். 5 அதிகாரம் 3-12 வசனங்கள் வரை உள்ள பகுதியில் பேசினார். அதற்கு பிறகு மலைப்பிரசங்கத்தில் அடுத்த அதிகாரங்களிலே 9 தவறான மனப்பான்மைகளை பற்றி பேசினார். மத்தேயு 5 அதிகாரம் 21-26 வசனங்களில் கோபம் அதை பற்றி பேசினார். 27 வசனம் முதல் 32 வரை பாலியத்தின் பாவ இச்சை. 33-37 வசனங்கள் பொய் சொல்லுதல். அதற்கு பிறகு பழி வாங்குதல் என்கிற தவறான மனப்பான்மை. 38-42 வசனங்கள். அதற்கு பிறகு பகை என்ற தவறான மனப்பான்மை. 43-48 வசனங்கள் வரை 5 அதிகாரத்திலே. அதற்கு பிறகு 6 அதிகாரத்தில் 1-18 வரை உள்ள வசனங்கள் மனுஷர் கணத்தை நாடுதல் என்கிற தவறான மனப்பான்மை. அதுக்கு பிறகு 7 நம்முடைய கடந்த பகுதியிலே 6 அதிகாரம் 19-24 வரை உள்ள வசனங்களிலே பண ஆசை என்கிற தவறான மனப்பான்மை குறித்து பார்த்தோம். இப்பொழுது 8 தவறான மனப்பான்மை 6 அதிகாரம் 25-34 வசனம் வரை கவலை என்கிற தவறான மனப்பான்மை. அநேக ஜனங்கள் கவலையை ஒரு பாவமாக கருதுவதில்லை. ஒரு கோபத்தை அநேகர் பாவமாக கருதாமல் இருப்பது போல பண ஆசை பாவம் என்று நினைக்கிறதில்லை. அநேகர் மனுஷரிடத்திலிருந்து கனத்தை தேடுவது பாவம் இல்லை என்று நினைக்கிறார்கள். பகையரை பயப்பது தவறில் என்று நினைக்கிறார்கள். இதோ குற்றம் விளைவிக்காத பொய் இதெல்லாம் பாவம் இல்லை என்று நினைக்கிறார்கள். அநேக காரியங்களை இயேசு கற்பித்ததை பாவம் என்றே நினைக்கிறதில்லை. அநேகர் பண ஆசையை பலவீனம் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் ஒரு காரியத்தை பலகீனம் என்று சொல்லும் வரைக்கும் நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற முடியாது. இயேசு பலகீனத்திலிருந்து விடுதலை பண்ண வரவில்லை, பாவத்திலிருந்து தான் விடுதலையாக்க வந்தார். நீங்கள் ஒரு காரியத்தை பாவம் என்று சொன்னால் அதிலிருந்து இயேசு உங்களை விடுவிப்பார். ஒரு இதோ மென்மையான ஒரு பெயரை கொடுத்தீர்கள் என்றால் அதிலிருந்து நீங்கள் விடுதலையாக முடியாது. நீங்கள் இருக்கிறதிலே மிக மோசமான ஒரு பெயரை கொடுங்கள். இச்சையை விபச்சாரம் என்று சொல்லுங்கள், கோபத்தை கொலை என்று சொல்லுங்கள், பணாசை தெய்வ பகை என்று சொல்லுங்கள். அப்பிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள். நீங்கள் அதனுடைய தீமையை பார்ப்பீர்கள் என்றால் ஒரு எய்ட்ஸையோ கேன்சரையோ பார்த்து சளி இருமல் என்பது போல நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் இந்த பாவங்களை மிக எளிதாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இயேசு அதை குறித்து மிக கடினமாக பேசியிருந்த போதிலும் கூட நான் அந்த ஜனங்களை நான் குறை சொல்வதில்லை. அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த தலைவர்களை நான் சொல்லுகிறேன். மிகவும் ஒரு குறைவு இருக்கிறது கிறிஸ்தவ பிரசங்கியார் மத்தியிலே. அவர்கள் தேவனுடைய முழு சத்தியத்தை பிரசங்கிக்கிறதில்லை. அவர்கள் தேவனுடைய கனத்தை தேடாதபடிக்கு, பணத்தை நேசிக்காதபடி தேவனுடைய ஜனங்களை ஆவிக்குரிய ஒரு ஆரோக்கியத்துக்கு நடத்தக்கூடிய தலைவர்கள் பிரசங்கிகள் குறைவு. பணத்தில் ஆசை இல்லாதபடிக்கு உங்களுடைய ஒரு தேவ பக்தியில் வாழ்க்கைக்கு நடத்தக்கூடிய தலைவர்கள் குறைவராக இருக்கிறார்கள். அநேகர் இதை கவலையை பலவீனம் என்று சொல்கிறார்கள். அது பலவீனம் அல்ல. 25-34 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் 3 முறை இயேசு கிறிஸ்து சொல்கிறார் கவலைப்படாதிருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கவலைப்படாதிருங்கள். 31-34 வசனம். இந்த 10 வசனங்களிலே 3 முறை ஆண்டவர் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். அதே ஆண்டவர் தான் இதையும் சொல்லியிருக்கிறார், கொலை செய்யாதே என்று சொல்லியிருக்கிறார், விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லியிருக்கிறார், திருடாதே என்று சொல்லியிருக்கிறார். அதோடு சேர்த்து கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, திருடாதே, கவலைப்படாதே என்று அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். எது இதிலே பாவம் இல்லாத காரியம்? நான் ஒரு முறை இரண்டு முறைதான் ஒரு வாரத்திலே நான் கவலை கொள்கிறேன். அது நான் ஒருமுறை இரண்டு முறை தான் நான் விபச்சாரம் செய்கிறேன் என்று சொல்வது போல, நான் அடிக்கடி செய்கிறதில்லை என்று சொல்வது போல, நாம் ஏன் ஒரு சில காரியங்களை சீரியஸாக எடுத்துக் கொள்கிறோம், ஒரு சில காரியங்களை அந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக் கொள்கிறதில்லை? ஏனென்றால் உங்களுடைய போதகர்கள் உங்களுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை. இதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு காண்பிக்கும் வரைக்கும் இதை பார்த்திருக்கிறீர்களா? இயேசு அந்த 10 வசனங்களுக்குள்ளாக 3 முறை கவலைப்படாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். கொலை செய்யாதே, விசாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, திருடாதே என்று சொல்லுகிறது போல அதே ஆண்டவர் தான் இதையும் சொல்லியிருக்கிறார். பயப்படாதே என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுவும் பாவம். எது பாவம் என்று நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆண்டவர் எதை செய்யாது என்று சொன்னாரோ அதுதான் பாவம். அதுதான் என்னுடைய விளக்கம். எது சரியான காரியம்? ஒரு காரியத்தை நீ செய் என்று சொன்னால் ஜனங்கள் என்ன சொல்கிறார்களோ இல்லையோ நாம் அதை செய்யக்கூடாது. ஆண்டவர் உன்னுடைய மனைவியை நேசி என்று சொன்னால் அந்த மனைவி எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் நீங்கள் அந்த மனைவி நேசிக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு காரியத்தை நீ செய்யாதே என்று ஏதாவது சொன்னால் நீங்கள் அதை பாவம் என்று தீமை என்று நினைக்காது இருந்தாலும் கூட அதை நீங்கள் செய்யக்கூடாது. நான் விபச்சாரம் பாவம் என்று நான் நினைக்கிறதுனாலே அல்ல, தேவன் அதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். தேவன் பயப்படாது என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இதை செய்யாது என்று சொல்லியிருக்கிற காரியங்களை தீமையாக நான் பார்க்க விரும்புகிறேன். கவலை தேவனோடு எனக்கு இருக்கிறதான ஐக்கியத்தை குலைத்து போடுகிறது. கவலை என்னை தேவன் என்னை கவனித்துக் கொள்கிறதில்லை, கரிசனைப்படுகிறதில்லை என்று சொல்வது போல இருக்கிறது. அது தேவனுக்கு அவமதிப்பை கொண்டு வருகிறது. ஒரு 4 வயது குழந்தை குப்பை தொட்டியில் இருந்து சாப்பிட்டால் என்ன எப்படி இருக்கும்? எப்படி அநேகர் நம்முடைய நாட்டில் எப்படி இருக்கிறார்கள் சிறு பிள்ளைகள், அவர்களுக்கு ஒரு தகப்பன், கரிசனைப்படாத தகப்பன் இருக்கிறார். ஆனால் நம்முடைய பரலோக பிதா அப்படியா இருக்கிறார்? நம்முடைய பரலோகப்பிதா நமக்காக கரிசனைப்படுகிறது இல்லையா? அது நம்முடைய பரலோகப்பிதாவுக்கு அது ஒரு அவமதிப்பு. அவரை போய் குப்பை தொட்டியில் இருந்து எடுத்து தின்கிற பிள்ளைகளுடைய தகப்பனாருக்கு ஒப்பிடுவது அவருக்கு தேவனுக்கு கொடுக்கிற அவமதிப்பு. அந்த பிள்ளைகளுக்கு வேணாலும் கவலைப்படலாம், ஏன்னால் அவர்களுக்கு ஒரு தகப்பன் இல்லை கரிசனைப்படுகிறதுக்கு. ஆனால் நமக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறாரே, நம்முடைய பரலோக தகப்பனை அந்த நபரோடு ஒற்றுவிட்டால் எவ்வளவு அவமதிப்பு அவருக்கு. உங்களுடைய ஜீவனுக்காகவும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய ஜீவனுக்காக கவலைப்படாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரியான விசேஷித்தவைகள் அல்லவா? 26 சொல்ற ஆயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். ஒரு பட்சி செத்து விழுகிறது எத்தனை தடவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்? அது மிக அரிதான ஒரு காரியம். ரோட்டிலே ஒரு பறவை செத்து விழுந்திருக்கிறது. நான் என்னுடைய 72 வருட வாழ்க்கையிலே நான் ஒரு கையால் விரலை விட்டு எண்ணி விடலாம் பறவைகள் எல்லாம் செத்து விழுந்திருக்கிறதை பார்த்தது. அது ஒரு மிகவும் அரிதான காரியம். லட்சக்கணக்கான பட்சிகள் பறவைகள் இருக்கின்றன, அவைகளுக்கு ஆகாரம் கிடைக்கிறது, அவைகள் விதைக்கிறதில்லை அறுக்கிறதில்லை, அவைகள் ஆகாரத்தை இங்கும் அங்குமாக தேடி சென்று இறை தேட வேண்டும். யார் அவைகளை போஷிக்கிறது? உங்கள் பரம பிதா பரலோக பிதா அவைகளை பிழை போட்டுகிறார். அவர்களுடைய பரலோக பிதா அல்ல, அவர் உங்களுடைய பரலோக பிதா. அவர் அவர்களுடைய சிருஷ்டிகர்த்தா. ஆனால் ஒரு சிருஷ்டிகர்த்தாவாக அவைகளை அவர் பிழை போட்டுகிறார். ஆனால் அந்த சிருஷ்டிகர்த்தா உங்களுடைய பிதாவா இருக்கிறார். இந்த பட்சிகளை காட்டிலும் நீங்கள் அதிக விசேஷித்தவர்கள் அல்லவா? என்ன ஒரு கேள்வி பாருங்கள். நான் ஒருமுறை ஒரு சிறு கவிதையை படித்தேன், மிகவும் சுவாரஸ்யமான கவிதை அது. அநேக வருடங்களுக்கு முன்பதாக நான் வாசித்தேன், அதை நான் மறக்கவில்லை. 2 பறவைகள் ஒன்றுக்கொன்று பேசிக் கொண்டிருக்கின்றன. இந்த ராபின் பறவை சிட்டுக்குருவியை பார்த்து சொல்லுகிறது, நான் மெய்யாவே இதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் சிட்டுக்குருவி, ஏன் இந்த மனித பறவைகள் எல்லாம் அங்குமிங்குமாக அலைந்து ரொம்ப மிகவும் கவலைப்படுகிறார்கள்? அந்த சிட்டுக்குருவி இந்த ராபின் குருவியை பார்த்து சொன்னதாம், ஒருவேளை நமக்கு இருக்கிறது போல அவர்களுக்கு ஒரு பரலோக பிதா இல்லை போலும், நம்மை கவனித்துக் கொள்கிறது போல பரலோக பிதா அவர்களுக்கு இல்லை என்று சொன்னதாம். இதை புரிந்து கொண்டீர்களா? ஒரு பறவைகள் ஒன்றுக்கொன்று பேசிக் கொள்கிறதை பார்க்கிறீர்களா? ஏன் இந்த மனிதர்கள் அங்குமிங்கும் கவலைப்பட்டு திரிந்து கொண்டு இருக்கிறார்கள், நெற்றியை சுருக்கிக் கொண்டு இருக்கிறார்கள்? இன்னொரு குருவி சொல்கிறது, ஒருவேளை அவர்களுக்கு நம்மை போல பரலோக பிதா அவர் இல்லை போலும் என்று சொல்கிறது. என்ன ஒரு அவமதிப்பு இது! அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் இதை ஒரு ஏதோ ஒரு அழகான சிரிக்கக்கூடிய ஒரு கதை என்று நாம் நினைக்கக்கூடாது. இதை பார்த்து நாம் உணர்வடைய வேண்டும், ஆண்டவரே நான் எப்படி உண்மை அவமதித்து விட்டேன், நான் கவலைப்படுவதன் மூலமாக நாம் கரிசனைப்படுவது, நம்முடைய உதாரணமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று கரிசனைப்படுவது அது சரிதான். சரியான நேரத்திலே பள்ளியிலிருந்து வீடு திரும்பவில்லை என்றால் நாம் கரிசனைப்பட வேண்டும். ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது, இன்னும் வரவில்லை, என்ன நடந்தது என்று கரிசனைப்பட வேண்டும். ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகிவிட்டதோ, சில சமயங்களிலே பிள்ளைகளை கடத்தி விடுகிறார்கள், அப்படி கரிசனைப்படுவது சரிதான், ஆனால் கவலைப்படுவது தவறு. நான் ஏற்கனவே சொன்னது போல பணத்தை வைத்திருப்பது தவறல்ல, பணத்தை நேசிப்பது அது பாவம். அதே போல நம்முடைய பிள்ளைகளை குறித்து கரிசனைப்படலாம், அவருடைய எதிர்காலத்தை குறித்த அவருடைய படிப்பை குறித்து கரிசனைப்படலாம், அவருடைய வளர்ச்சி ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து நாம் கரிசனைப்படுவது சரிதான், ஆனால் அதை குறித்து கவலைப்படுவது தவறு. கவலைப்படாதிருங்கள். அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான், ஏன் நீங்கள் உடையை குறித்து கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்கிறார். இந்த காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? 30 வசனம். அற்ப விசுவாசிகளே என்று சொல்லுகிறேன், நீங்கள் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள், நீங்கள் என்ன உடை உடுத்தப் போகிறீர்கள் என்பதை குறித்து, எங்கே இருந்து அது வரைப்போகுது என்பது குறித்து ஏன் கவலைப்படுகிறீர்கள்? தேவன் பட்சிகளுக்காக கவலைப்படுகிறார், அந்த புல்லுக்காக கவலைப்படுகிறார், புல்லின் புஷ்பத்துக்கு கவலைப்படுகிறார். புஷ்பம் கூட அல்ல, அந்த புல்லுக்காக, வெளியின் புல்லுக்காக அவர் கவலைப்படுகிறார். அந்த அந்த புஷ்பங்களை எல்லாம் அழகாக உடுத்து வைக்கிறார். அப்படி செய்பவர் உங்களை கவனித்துக் கொள்ள மாட்டார் நிச்சயமாக. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இந்த எல்லா காரியங்களுக்காகவும் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். விசுவாசம் என்பது இந்த பகுதியிலே என்னுடைய பரலோக பிதா எனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார் என்பதை சொல்வதாகும். அப்படி என்றால் நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஜபத்திலே நாம் தேவனிடத்திலே நம்முடைய தேவைகளை அறிவித்து நாம் அவரோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம். தேவன் நம்மோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார், அதனால்தான் அவர் நம்மோடு பேச விரும்புகிறார். தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார், இது மிக மிக முக்கியம். அது பழைய உடன்படிக்கையிலே சாத்தியமில்லை. பழைய உடன்படிக்கையிலே தேவன் தீர்க்கதரிசிகளோடு பேசினார், தீர்க்கதரிசிகள் தேவனோடு பேசினார்கள், ஆனால் ஒரு நேரடியான ஒரு சம்பாஷணை அங்கே இருக்க முடியாது. நம்முடைய தகப்பனோடு நாம் பேச வேண்டும். நம்முடைய ஒரு வீட்டிலே அநேக வருடங்களாக குழந்தை இல்லாத ஒரு தம்பதியினருக்கு ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும்? அந்த தாய் அந்த பிள்ளையோடு எவ்வளவாய் பேச விரும்புவார்கள். அந்த பிள்ளைக்கு பேச ஒரு வார்த்தை கூட அறியாதிருக்கும் போது கூட அந்த பிள்ளையோடு அந்த தாய் பேசுவாள். அந்த விருப்பம் இருக்கிறது. ஒரு குழந்தை ஒரு வார்த்தையை பேசும்போது எவ்வளவு நாம் பரவசம் அடைகிறோம். அப்படித்தான் பரலோக பிதா விரும்புகிறார். ஏசாயா 49:15 வசனத்திலே ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறார். தேவன் ஒரு பிதாவை போல இருப்பது மாத்திரமல்ல, அவர் எப்படி நமக்கு தாயாக நம்மை கவனித்துக் கொள்கிற கரிசனைப்படுகிறவராக இருக்கிறார் என்பதற்கான அருமையான படம் அந்த வசனம். சில ஜனங்கள் சொல்கிறார்கள், நான் வயதாகும் போது யார் என்னை பார்த்துக் கொள்வார்கள், சௌர ஜாக் அவர்களே என்னுடைய பிள்ளைகள் என்னை கவனித்துக் கொள்கிறதில்லை, நான் இப்பொழுது வயதாக இருக்கிறேன், அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது அவர்களை நான் கவனித்துக் கொண்டேன், இப்பொழுது அவர்கள் என்னை கவனித்துக் கொள்கிறதில்லை என்று சொல்கிறார்கள். நான் அவர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அவர்கள் உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று வளர்த்தீர்களா, அல்லது தேவனுடைய மகிமைக்கென்று அவர்களை வளர்த்தீர்களா? பிள்ளைகளை உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வளர்க்காதீர்கள், தேவனுடைய மகிமைக்காக அவர்களை வளருங்கள் என்று சொல்லுகிறேன். உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டுமென்றால் தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 46:3-4 வசனங்கள், யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியா இருக்க சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். என்ன ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள். தேவனிடத்திலே நம்பிக்கை வையுங்கள், உங்கள் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைகாயிருங்கள். தேவன் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தி உங்களை பாதுகாக்கலாம். உங்களுடைய தேவைகளை சந்திக்க யாரை வேண்டுமானாலும் தேவனை பயன்படுத்தலாம். கவலைப்படாதிருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:6, இது ஒரு உண்மையுள்ள வார்த்தை. பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆனால் எல்லாவற்றையும் குறித்து, அந்த கவலை உண்டு பண்ணுகிறதை குறித்து நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். நீங்கள் இப்பொழுது சந்திக்கிற ஒரு பிரச்சனை குறித்து அது எப்படி நடக்கப் போகுமோ என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். அதை குறித்து ஒன்றுமே செய்யாதீர்கள் என்று அவர் சொல்லவில்லை. எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் விண்ணப்பங்களே ஏறிடுங்கள். ஜெபத்திலே வேண்டுதல், அதாவது குறிப்பிட்டதான ஒரு விண்ணப்பம். உங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை தெளிவாக குறிப்பாக சொல்லுங்கள். அதற்கு பிறகு அந்த ஜெபத்தை நன்றியை சொல்லுதலோடு நிறுத்துவதற்கு முடிப்பதற்கு மறந்து விடாதீர்கள். அது எப்படி என்றால், பிதாவே என்னுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி, எனக்காக கரிசனைப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி. அது எப்படி என்றால், என்னுடைய கடிதம் தேவனுடைய சமூகத்துக்கு சென்று விட்டது என்பதற்கான ஒரு உத்தரவாதம். அதற்கு பிறகு நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்றால், பிலிப்பியர் 4:7 சொல்லியிருக்கிறது, அப்பொழுது தேவ சமாதானம், கவலைக்கு எதிர்மாறானது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். காத்துக்கொள்ளும் என்கிற வார்த்தை ஒரு ராணுவ வார்த்தை, பாதுகாக்கிறது. நம்முடைய சிந்தைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அந்த கட்டளை நாம் கீழ்ப்படிய வேண்டிய கட்டளை. நாம் எதை ஒன்றை குறித்தும் கவலைப்படக்கூடாது. நீங்கள் அதை குறித்து ஒன்றும் செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை. தேவனுடைய அதை தெரியப்படுத்துங்கள் ஜபத்திலே, ஒரு வேண்டுதலிலே, ஒரு குறிப்பிட்ட விண்ணப்பத்திலே. அப்படி செய்யும் பொழுது உங்கள் இருதயத்தை ஒரு பாதுகாப்பு அரணை போல உங்கள் இருதயங்களையும் மனதையும் காத்துக்கொள்வார். தேவன் மாத்திரமே உங்களை அப்படி விடுதலை செய்ய முடியும். நான் கவலையிலிருந்து விடுபடுவது நானே பிரயாசப்பட முடியாது. கவலையிலிருந்து விடுபட்டால் அனைத்து சோர்விலிருந்து நீங்கள் விடுபட முடியும். தொடர்ந்து மத்தேயு 6:6 சொல்லுகிறார், நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டும் என்றால், நான் அந்த வசனத்தை நான் பொழிப்புரையாக சொல்லுகிறேன், மத்தேயு 6:33, நீங்கள் ஏதாவது காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் குறித்து அதை தேடுவதிலே கவலைப்படுங்கள். இன்னும் விரைவில் சொல்ல வேண்டும் என்றால், அந்த சக்தி எல்லாம், நீங்கள் கவலைப்படுகிற சக்தி எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுகிறதுக்காக பயன்படுத்துங்கள். அப்பொழுது பூமிக்குரிய எல்லா தேவைகளும், நீங்கள் கவலைப்படுகிறீர்களே, அந்த தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். இது அற்புதமான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது, மிக அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இயேசு கொடுத்தது. யாருக்கும் எந்த காலத்திலும் பொருந்தக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம். நீங்கள் உங்களை தேவனுடைய ராஜ்யத்தை நாடுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆளுகை இருக்க வேண்டும் என்று. இப்பொழுது இந்த ராஜ்யம் என்கிற வார்த்தையெல்லாம் இப்பொழுது நாம் அதிகமாக பயன்படுத்துகிறதில்லை. அது தேவ ஆளுகையை குறிக்கிறது. தேவனுடைய அரசாட்சி நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதை குறிக்கிறது. தேவன் என்னுடைய அதிகாரமாக இருக்கிறார். அவர்தான் என்னை ஆளுகை செய்கிறார். அவர் தேவனுடைய அரசு, அரசாங்கம். அவருடைய ஆளுகைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய நீதியை தேடுவது என்றால் பரிசுத்தத்தை என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் சுத்தத்தை, பரிசுத்தத்தை விரும்புவது, நாடுவது. தேவன் என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய விரும்புகிறேன் எல்லா பகுதியிலையும். தேவன் என்னை முழுமையாக பரிசுத்தமாக்க நான் விரும்புகிறேன் எல்லா பகுதியிலும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த காரியங்களை முதலாவது நான் தேடும் பொழுது என்னுடைய பூமிக்குரிய எல்லா தேவைகளும் எனக்கு கூட கொடுக்கப்படும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு அன்பான நண்பர்களே, நம்முடைய இந்த வசனத்தினுடைய உண்மை நம்முடைய நமக்கு சாட்சி பகர வேண்டும் நம்முடைய வாழ்க்கை. இப்பொழுது இந்த வசனத்தின்படி நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன். 50 வருடங்களாக என்னுடைய எனக்கு தெரிந்த வகையில் என்னுடைய பலத்துக்கேற்றபடி தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய நீதியை தேட நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன். நான் சாட்சி சொல்ல முடியும், தேவன் எனக்கு என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்திருக்கிறார். நானும் என்னுடைய மனைவி மிகவும் ஏழ்மையா இருந்தோம். ஆனால் 72 வருடங்களாகிறது எனக்கு, நான் ஒரு முறை கூட நான் கடன்படவில்லை. கடன்பட்டோம் என்றால் என்னுடைய தகப்பன் என்னை கண்டுகொள்ளவில்லை என்றுதான் நாம் சொல்லுகிறோம். நாம் தேவனை நம்பிக்கை வைத்தோம். தேவனை நம்பிக்கை வைத்தோம் என்றால் ரோமர் 13:8 சொல்லுகிறது, ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள், என்று கடன்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நான் கடன் என்றால் என்ன என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வங்கியில் இருந்து வீடு கட்டுவதற்கு ஒரு கடன் வாங்கினீர்கள் என்றால் அது கடன் அல்ல. ஏனென்றால் நீங்கள் வாங்கின கடனுக்கு ஏற்ற ஒரு சொத்து இங்கே இருக்கிறது. ஆகவே இன்று சமநிலைப்படுத்தப்படுகிறது, ஒன்று மற்றொன்றை பார்த்துக் கொள்கிறது. ஆனால் நீங்கள் கடன் வாங்கி கார் வாங்கினீர்கள் என்றால் அது இன்சூரன்ஸ் பண்ணப்பட்டிருக்கும் என்றால் அங்கே ஒரு சமநிலை இருக்கிறது, அங்கே கடன் இல்லை. ஆனால் நீங்கள் பணத்தை வாங்கி உங்களுக்கென்று செலவு செய்து எங்கேயோ போகிறீர்கள், திருமணம் செய்கிறீர்கள், இதெல்லாம் அது காணாம போய்விடுகிறது, அது கடன். நம்முடைய வரக்கு தக்க நாம் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆடம்பரமாக நாம் செலவு பண்ணுவோம் என்றால் கவலைப்படுவதற்கு எவ்வளவோ காரணங்கள் தான் வரும். அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள் என்று சொல்கிறார். அஞ்ஞானிகள் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எதை தேடுகிறார்கள்? அவர்கள் மிகவும் ஆடம்பரமாக சொகுசான வாழ்க்கை வாழ விரும்புகிறார்கள். அவர்களால் முடியாவிட்டாலும் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி அவர் செய்கிறார்கள். கிரெடிட் கார்டு கடனை வாங்கி முடிவில்லாமல் போயிருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவன் கிரெடிட் கார்டு கடன்பட்டால் அது ஒரு அவமானமான காரியம். கிரெடிட் கார்டு பயன்படுத்தினால் நீங்கள் அந்த மாதத்திலேயே அந்த தொகையை கட்டிவிட நீங்கள் பாருங்கள். அதன் மூலம் நீங்கள் வட்டி கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி கடனுக்குள்ளாக போவீர்கள் என்றால் இயேசு நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இயேசுனுடைய கட்டளைகளுக்கு கீழ்படியாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் கவலைப்பட்டுதான் ஆவீர்கள். நீங்கள் கடன் வாங்குறது தேவனுடைய பரலோக பிதா உங்களை கண்டுகொள்ளவில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நான் கடைபிடிக்காத நான் பேசவில்லை. எனக்கு மிக குறைச்சல் இருந்த பொழுது நாங்கள் கடன் வாங்க மாட்டோம் என்று நாங்கள் தீர்மானித்தோம். தேவன் எங்களுடைய பொருளாதார எல்லை விரிவாக்கும் பொழுது நாங்கள் எங்களுக்கு தேவையானதை வாங்கினோம். தேவன் நம் மீது அதிகமாக கரிசனை கொண்டிருக்கிறார். நான் ஜனங்களிடத்திலே சொல்லுகிறேன், என்ன நிலைமையிலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறேன். பவுல் சொன்னார், நான் எல்லா சூழ்நிலையிலும் பரிபூர்ணம் அடைந்திருக்கவும் குறைச்சல் அடையவும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அது தேவன் என்னுடைய சூழ்நிலையை நடத்துவார். நான் போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லுகிறது. இந்த ஒரு எளிய கோட்பாட்டை நாம் புரிந்து கொள்வது மிக முக்கியம். பொருளாதார பகுதியிலே அநேகமான கவலைகள் ஏன் வருகிறது என்றால் நாம் பண விஷயத்திலே சரியான மனப்பான்மை கொள்ளாததனால். அநேகர் தேவனுக்கு உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லுகிற அந்த மனப்பான்மையினாலே தான் இப்படி கவலை வருகிறது. அதைத் தொடர்ந்துதான் ஆண்டவர் இதை சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவீர்கள் என்றால். ஆகவே 34 நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடையவளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். இன்றைக்கு மாத்திரம் வாழுங்கள், எதிர்காலத்துக்காக சேர்த்து வையுங்கள். எல்லா விதத்திலும் நீங்கள் எறும்பு இடத்திலே போகும்படி சொல்லுகிறார் நீதிமொழிகள் 6 அங்கே குளிர்காலத்திலே தானியம் இருக்காது என்று கோடை காலத்திலே சேர்த்து வைக்கிறது. ஆகவே ஒரு வங்கி கணக்கு சேமிப்பு கணக்கு வைக்கிறது தவறல்ல. இயேசுவும் ஒரு பொருளாளர் வைத்திருந்தார். நாம் சம்பாதித்த அனைத்தையும் இன்றைக்கே செலவழித்து விட வேண்டும் என்பதில்லை. ஆனால் உங்களுக்கென்று பொக்கிஷங்களை சேர்த்து வையாதிருங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஞானமாயிருங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று சேர்த்து வைய ஞானமாயிருங்கள். 2 Corinthians 12:14 சொல்லியிருக்கிறது, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு என்று பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அது சரிதான், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்க வேண்டும். 1 Timothy 5:8 சொல்கிறது, ஒருவர் தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்காவிட்டால் அவன் அவிசுவாசிலும் கேடுகட்டவனா இருப்பான் என்று சொல்லியிருக்கிறது. நாம் ஞானமாக இருக்க வேண்டும். நாம் முற்றிலுமாக கவலையிலிருந்து விடுபட வேண்டும். நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களில் நாம் திருப்தியாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் கவலைப்படக்கூடாது. நம்மை நாமே இந்த கேள்வி கேட்பது நல்லது. இயேசு பயன்படுத்தின இந்த பதம், இந்த வகையிலாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் எதை நாடி தேடுகிறார்கள் உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். நீங்களும் அதே நாடி தேடுகிறீர்களா என்று, நீங்கள் உலக ஜனங்கள் தேடுகிற அதே காரியங்கள் நீங்களும் நாடி தேடுகிறீர்களா? அப்பொழுது நீங்கள் உங்களை கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் உங்களை உலக நபர் என்றுதான் அழைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவன் என்பவன் யார்? அவன் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அவன் தேடுவான். அப்பொழுது இவர்கள் எல்லாம் அவர்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவருடைய வாழ்க்கை முடிவிலே 50 இருந்தாலும் 90 இருந்தாலும் அப்படி ஒரு சாட்சி சொல்ல முடியும், நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினேன் என்று சொல்ல முடியும், அவருடைய நீதியை தேடினேன் என்று சொல்ல முடியும். இந்த வாழ்க்கையின் முடிவிலும் நானும் அப்படி சாட்சி சொல்ல முடியும். 52 கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பிறகு நான் இப்படி சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட நான் பயன்படுத்தியிருக்கிறேன். தேவன் எனக்கு எல்லாவற்றையும் கூட கொடுத்திருக்கிறார். அது உங்களுடைய சாட்சியாகவும் இருக்கட்டும். நாம் ஜெபிக்கலாம். பல்லவ பிதாவே, உமக்கு முன்பாக நாங்கள் பணிகிறோம். உம்முடைய வார்த்தைக்கும் உம்முடைய ராஜ்யத்துக்கும் உள்ள மதிப்பை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.